قيل أي الناس أشد بلاء؟ قال النبي صلى الله عليه وسلم الأنبياء ثم الأمثل فالأمثل فيبتل الرجل على حسب دينه فإن كان دينه صلبا اشتد بلاؤه وإن كان في دينه رقة ابتلي على حسب دينه فما يبرح البلاء بالعبد حتى يتركه يمشي على الأرض ما عليه خطيئة رواه الترمذي. ஒரு முக்மினின் சோதனைகளுக்கு மரணமே முற்றுப்புள்ளி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் மனித சமூகத்தை படைத்து அவர்கள் நேரான வழியில் சீராக வாழுவதற்காக இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிவு செய்திருக்கிறார். இந்த இஸ்லாமிய வாழ்க்கை வழிகாட்டலின்படி வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கான வாழ்க்கை எப்படி இருக்கும், அதே போன்று மறுமையில் அவர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளவை என்ன என்ற விடயங்களை அல் குர்ஆனிலே மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். இந்த வகையிலே அந்த அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளை ஈமான் கொண்டு வாழக்கூடிய மனிதர்களுக்கு முஃமின்கள் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈமான் அதுதான் மறுமையிலே ஒவ்வொரு மனிதனையும் அவரவர்களுடைய ஈமானுக்கு ஏற்ப வெற்றியை நோக்கி எடுத்துச் செல்கிறது. எனவே ஒரு மனிதன் மறுமையிலே ஈரேற்றமடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே ஒரு முக்மினாக வாழ வேண்டும் என்பதனை நாம் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம். அதே முக்மின்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே எப்படி இருக்கும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது வார்த்தைகளின் மூலமும் விளக்கப்படுத்துகிற பொழுது ஒவ்வொரு முஃமின்களது வாழ்க்கையும் சோதனைகள் நிறைந்தது, சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைந்தது என்ற ஒரு அமைப்பில் தான் அல்லாஹு தஆலா இந்த விசுவாசிகளது வாழ்க்கையை மிக தெளிவாக விவரிக்கிறார். எனவே இன்றைய பாடத்தின் மூலம் மேலே சொல்லப்பட்ட இந்த உண்மையை சில பொன்மொழிகளின் மூலமும் அதே போன்று வேத வரிகளின் மூலமும் இன்னும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் இங்கு வந்திருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கலாம். அதே போன்று இந்த விடயத்தை புரிந்து வாழ்பவர்களுக்கு ஒரு ஞாபகமூட்டலாகவும் அதே நேரம் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு முக்மினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதனை புரியாமல் தடுமாறி கொண்டிருப்பவர்களுக்கு ஒருவேளை இந்த பயானின் மூலம் அவர்களுக்கு சில விடயங்கள் புரிய வரலாம் என்று எதிர்பார்க்கிறேன். அல்லாஹு தஆலா இது பற்றி அல் குர்ஆனிலே மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். சூரத்துல் ஹூத் என்ற அத்தியாயத்தின் 9 வசனம் முதல் 11 வசனம் வரை அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை மிக அழகாக குறிப்பிடுகிறார். وَلَئِنْ أَذَقْنَا الْإِنسَانَ مِنَّا رَحْمَةً ثُمَّ نَزَعْنَاهَا مِنْهُ إِنَّهُ لَيَئُوسٌ كَفُورٌ. அதாவது மனிதனை நாம் எம்மிடமிருந்துள்ள அருள்களை சுவைக்க வைத்துவிட்டு பிறகு அவனை விட்டும் நாம் அதனை அகற்றிவிட்டால் அவன் ஏற்கனவே நாம் செய்த அருள்களுக்கு நன்றியோடு நடக்காமல் நன்றி கெட்டவனாக மாறிவிடுகிறான். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதே மனிதனுக்கு ஏற்பட்ட கெடுதிக்கு பிறகு நாம் நலவை சுவைக்கும்படி செய்தால் அவனுக்கு ஏற்பட்ட கெடுதிகளுக்கு பிறகு நாம் அருள்களை சுவைக்க வைத்து விட்டால் அவன் சொல்கிறான், என்னை விட்டும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிட்டன என்று சொல்லி நிச்சயமாக அவன் மிகவும் ஆனந்தம் அடைகிறான். அதே போன்று பெருமை அடிக்க அவன் செல்கிறான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தின் மூலம் பொதுவாக எதிர்காலத்தை பற்றி அறியாத ஒரு மனிதனுடைய நிலைப்பாடு, அல் குர்ஆன் சுன்னாவிலே தான் எதிர்நோக்க இருக்கக்கூடிய சவால்களை விளங்காத ஒரு சாதாரண மனிதனின் மனநிலையை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எப்படி அவனுக்கு ஏற்பட்ட ஒரு கெடுதிக்கு பிறகு நாம் நலவை கொடுத்தால் என்னை விட்டும் சகல கஷ்டங்களும் சென்று விட்டன என்று சொல்கிறான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இதிலிருந்து அல்லாஹு தஆலா இதற்கு மாற்றமான ஒரு நியதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதனை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அது என்ன நியதி? மேலே தலைப்பிலே சொல்லப்பட்ட பிரகாரம் ஒரு முக்மினின் சோதனைகளுக்கு அவனது மரணமே முற்றுப்புள்ளியாக, ஒரு பொழுதும் அவனது வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கஷ்டங்கள் நீங்கியதும் எனக்கு இத்தோடு அனைத்து பிரச்சனைகளும் முடிந்து விட்டன என்ற ஒரு சிந்தனைக்கு அவன் செல்லக்கூடாது. பொதுவாக ஒரு மனிதன் அப்படி சென்றாலும் ஒரு முக்மினை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வுடைய வசனங்களோடு தனது சிந்தனையை தொடர்புபடுத்திக் கொண்ட ஒரு முக்மினை பொறுத்த மட்டில் அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு செல்லக்கூடாது. எனவேதான் அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், இல்லல் லதீன ஸபரு வ அமிலுஸ் ஸாலிஹாத். இப்படி பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் இப்படியான ஒரு நிலைமையிலே இருக்கிறான். ஆனால் யாரெல்லாம் தனது வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களையும் பொறுத்து அதே நேரம் ஸாலிஹான அமல்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்களோ உலாஇக லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், நிச்சயமாக இவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹூத் என்ற 11 அத்தியாயத்தின் 9 வசனம் முதல் 11 வசனம் வரை தெளிவுபடுத்துகிறார். எனவே இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பியிருக்கக்கூடிய நாம், மர்மையை பற்றி நம்பியிருக்கக்கூடிய நாம், ஒரு முக்மினுடைய வாழ்க்கையிலே இந்த சோதனைகள் என்ற பகுதிக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது என்ற ஒரு பகுதியை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்ததாக ஒரு சில விடயங்களை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இந்த சோதனைகள், இவற்றை அல்லாஹு தஆலா என்னென்ன காரணங்களுக்காக ஏற்படுத்துகிறார்? வெறுமனவே ஒரு மனிதனை சோதித்து பார்ப்பதற்காக மட்டுமா? அல்லது நாம் பல ஹதீஸ்களிலே கேள்விப்பட்ட பிரகாரம் எமது பாவங்களை நீக்குவதற்காக மட்டும்தான் அல்லாஹ் இந்த சோதனைகளை ஏற்படுத்துகிறானா என்று பார்த்தால், இந்த சோதனைகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவதற்கு பல காரணங்கள் காணப்படுகின்றன. எனவே இந்த காரணங்களை சரியாக விளங்கி வைத்து எமது வாழ்க்கையில் வரக்கூடிய அன்றாட கஷ்டங்களில் எமது சிந்தனைகளை இந்த அல் குர்ஆன் அல் ஹதீஸின் பிரகாரம் திருப்புவோம் என்று சொன்னால், சில வேளை அது எமக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களுக்கு ஆறுதலாக உருவாகலாம். பாருங்கள், அல்லாஹு தஆலா வெளிப்படையிலே ஏன் இந்த பிரச்சனை உருவாகுகிறது என்று தெரியாத ஒரு மனிதனை பொறுத்த மட்டில் அவனுக்கு வரக்கூடிய ஒவ்வொன்றும் சோதனைகள் தான். அதற்குரிய காரணங்களை பொறுத்த மட்டில் அதை அல்லாஹ் ஒருவனே நன்கறிந்தவன். பல காரணங்கள் காணப்படுகின்றன. அவற்றிலே திருமிதி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இதா அராதல்லாஹு பி அப்திஹி கைரன் அஜ்ஜல லஹுல் உகூபத ஃபித் துன்யா. ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா மறுமையிலே நலவை, நற்கூலிகளை, நல்ல ஒரு இடத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தால் அஜ்ஜல லஹுல் உகூபத ஃபித் துன்யா, அவன் செய்த தவறுகளுக்குரிய தண்டனையை அல்லாஹ் உலகத்திலேயே அவசரப்படுத்தி கொடுத்து விடுகிறான். وَإِذَا أَرَادَ اللَّهُ بِعَبْدِهِ الشَّرَّ أَمْسَكَ عَنْهُ بِذَنْبِهِ حَتَّى يُوَافِي بِهِ يَوْمَ الْقِيَامَةِ. அதே போன்று ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா மறுமையிலே கெடுதியை நாடியிருந்தால், அவனுக்கு இழிவான ஒரு வாழ்க்கையை, அவனுக்கு ஒரு கஷ்டமான வாழ்க்கையை மறுமையிலே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருந்தால், அவன் செய்த தவறுகளுக்குரிய அந்த தண்டனையை அல்லாஹு தஆலா தடுத்து வைத்துக் கொள்கிறான். அவனுக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலே அவன் செய்த தவறுகளுக்குரிய தண்டனையை கொடுப்பது கிடையாது. மாறாக என்ன செய்கிறான் என்றால், உலகத்திலே அவன் செய்த அந்த தவறுகளுக்குரிய தண்டனையையும், அதே போன்று மறுமையிலே அவனுக்காக காத்திருக்கக்கூடிய தண்டனையும் சேர்த்து மறுமையிலே அவனுக்கு மொத்தமாக கொடுக்கிறான். எனவே இந்த ஹதீஸின் மூலம் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு வரக்கூடிய இந்த தண்டனைகள், அதாவது இந்த சோதனைகள் இருக்கிறது, சில வேளை அது தண்டனையாகவும் இருக்கலாம். எமக்கு தண்டனை வந்துவிட்டதா என்று புலம்புவதை விட, அற்ப உலகத்திலே அல்லாஹு தஆலா எங்களுடைய விடயத்தை முடித்து விடுகிறான் என்று நினைத்து நாம் ஆறுதல் பெறலாம். அதே நேரம் சில மனிதர்களை பொறுத்தவரைக்கும் அழகாக சுற்றி திரிவார்கள், சோதனைகள் என்றே ஒன்றே கிடையாது. ஒரு விசுவாசியை பொறுத்த மட்டில் சில வேளை அவனை பார்த்து அவன் தடுமாறி போகலாம், இவனுக்கு என்ன ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது என்று. அல்லாஹ் கூட அல் குர்ஆனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். எப்படி? ஃபலா தகுர்ரன்னக்கல்லதீன கஃபரு தக்லுபுல்லதீன ஃபில் பிலாத் எப்படி இந்த காபிர்கள் உலகத்திலே இந்த பூமியிலே உருண்டு பிறந்து வருவது உங்களை மயக்கிவிட வேண்டாம். மதா உன் கலீலுன் சும்மாவும் ஜஹன்னம், இது ஒரு சொற்ப இன்பமாகும், அவர்களுக்குரிய நிரந்தரமான தங்குமிடம் அந்த நரகமாகும் என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவே இந்த ஹதீஸின் மூலம் எமக்கு வரக்கூடிய சோதனைகள் அது சில வேளை நாம் செய்த தவறுகளுக்குரிய தண்டனையாகவும் இருக்கலாம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சோதனைகளுக்கான காரணத்தை இன்னும் தெளிவுபடுத்துகிறார்கள். எமது பார்வையில் இது எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை, எனக்கு ஏற்பட்ட சோதனை அவ்வளவுதான். அதற்குரிய காரணங்களில் இரண்டாவது, இதுவும் திர்மிதி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், இன்ன இலமல் ஜஸாஇ மா இலமில் பலா, நிச்சயமாக மறுமையிலே மகத்தான கூலி ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்றால் அந்த கூலியை அல்லாஹ் இந்த உலகத்திலே மகத்தான சோதனையுடன் தான் வைத்திருக்கிறான். وَإِنَّ اللَّهَ تَعَالَى إِذَا حَبَّ قَوْمًا ابْتَلَاهُ, அதே போன்று அல்லாஹ் ஒரு சமூகத்தை விரும்பினால், ஒரு சமூகத்தை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான் என்று சொன்னால் அதற்குரிய அடையாளம் இபுத்தலாகும், அவர்களை அவன் சோதிப்பான். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், ஃபமன் ரலிய ஃபலஹு ரிலா, யார் இந்த விடயங்களை சரியாக புரிந்து தனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை பொருந்திக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறது. வமன் சஹித ஃபலஹு ஸுஹுர், யார் இந்த விடயங்களை புரியாமல் தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்நோக்க முடியாமல் கோபிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வின் கோபம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே பாருங்கள், இந்த ஹதீஸிலே எமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் எமது பார்வையில் வெறும் சோதனைகளாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா எம்மை நேசிப்பதனுடைய ஒரு அடையாளமாக கூட அது இருக்கலாம். அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை நேசிக்கிறான் என்றால் அவர்களை சோதிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் கடினமாக மகத்தானதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மகத்தானதாக அவருக்கு மறுமையில் இருக்கக்கூடிய நலவுகள் கூலிகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இதனை சரியாக புரிந்து நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் என்னை நேசிப்பதனுடைய ஒரு அடையாளமாக கூட இருக்கலாம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்கிற பொழுது அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் எமக்கு கிடைக்கிறது. அதே போன்று நாம் கோபிக்கிற பொழுது அல்லாஹ்வின் கோபம் எமக்கு கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமிதி என்ற கிரந்தத்திலே 2396 இலக்கத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்று மூன்றாவது, ஸஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் 5645 இலக்கம் கொண்டது. இதுவும் சோதனைக்கான ஒரு காரணம், எமது பார்வையில் அது வெறும் சோதனை, ஆனால் அதற்குரிய காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு, யாருக்கு அல்லாஹ் ஒரு நலவை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவனை சோதித்து பார்ப்பான். ஒரு மனிதனுக்கு நலவை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான் என்று சொன்னால் அவனிலே பல சோதனைகளை ஏற்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே எமக்கு ஒரு சோதனை வருகிறது, அந்த நேரம் எமக்கு இன்னொரு வகையிலே ஆறுதல் அடையலாம். எப்படி? இது இதை தொடர்ந்து எனக்கு ஒரு நலவு வர இருக்கலாம், அதற்காக அல்லாஹு தஆலா இந்த சோதனை ஏற்படுத்துகிறார். என்று நினைக்கிற பொழுது விசுவாசியினது உள்ளம் ஆறுதல் அடைகிறது என்பதனை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று இதே விடயத்தை அல் குர்ஆனிலே சூரத்துல் ஷரஹ் என்ற அத்தியாயத்தில் 94வது அத்தியாயம் 6வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், அதாவது கஷ்டத்தோடு தான் இணங்கி இருக்கிறது, தொடர்ந்து அல்லாஹு தஆலா அதனை அழுத்தமாக மீண்டும் கூறுகிறான், கஷ்டத்தோடு தான் இணங்கி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். எனவே இந்த இரண்டு ஹதீஸுகளும் அல்லாஹ்வினுடைய வார்த்தை மற்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையின் மூலம் எமக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சந்தர்ப்பம் உருவாகிவிட்டது. ஒரு கஷ்டத்தை நாம் சந்திக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்திலே நாம் மிக தெளிவாக ஆறுதல் அடைந்து கொள்வதற்கான இரண்டு வழிகள், ஒன்று நாம் அந்த நேரம் நினைத்துக் கொள்ளலாம் அல்லாஹ் ஏதாவது ஒரு நலவை நாடுகிறான், அல்லது இந்த கஷ்டத்தோடு தான் நான் இதுவரையில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு இலகு காணப்படுகிறது என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். இப்படி ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கஷ்டத்தை அதே போன்று சோதனைகளை கொடுப்பதற்கான காரணங்களை குறிப்பிடுகிறார். ஆனால் வெளிப்பார்வையிலே எமக்கு இது எதற்காக வருகிறது என்று எம்மால் சரியாக சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் மட்டுமே அதை நன்கறிந்தவன். இந்த இடத்திலே நான் இவற்றை குறிப்பிடுவதற்கான காரணம், இப்படி எந்த ஒரு வகையிலும் அல்லாஹு தஆலா ஒரு முஃமினை சோதிப்பதிலேயே குறியாக இருக்கிறான். ஒரு முஃமினை சோதனை செய்வதிலேயே அல்லாஹு தஆலா குறியாக இருக்கிறான். அது சில வேளை தண்டனை வகையிலே வருகிறது, சில நேரம் அவன் நேசிப்பதனுடைய அடையாளமாக வருகிறது, சில நேரம் அவனுக்கு வரக்கூடிய நலவுகள் அவனுடைய பிரச்சனைகளில் இலகுவான ஒரு தீர்வை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு நன்மாராயமாக கூட அல்லாஹு தஆலா இந்த சோதனை என்ற விடயத்தை தான் வைத்திருக்கிறான் என்பதனை ஒவ்வொரு முஸ்லிம்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நிலைமை இருக்கிறது. மேலே நாம் பார்த்த பிரகாரம் மரணம் வரை இந்த நிலைமை தொடரும் என்பதனை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கஷ்டம் வந்துவிட்டது, இது நீங்கிவிட்டால் நான் என்னுடைய விடயங்களை சரியாக செய்வேன், என்னுடைய இபாதத்துகளின் விடயத்திலே நான் அக்கறை செலுத்துவேன், நான் செய்யாத பல நல்லமல்களை நான் செய்வேன் என்ற ஒரு நிலைமை ஒரு முஸ்லிமுடைய மனநிலையாக இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஒரு முஃமினின் சோதனைகளுக்கு மரணமே முற்றுப்புள்ளியாகும். அல்லாஹு தஆலா அவனுக்கு மரணம் வரும் வரை இந்த சோதனைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பான். நாமும் முஃமின்களாக இருந்தால் எமக்கும் எமது சோதனைகளின் முடிவு அந்த மரணமே தவிர இடையில் ஒரு போதும் வரப்போவதில்லை என்பதனை ஒவ்வொரு முஃமின்களும் உள்ளத்திலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். தூங்குறவங்க இடத்த மாத்தின. அதே போன்று ஒரு முஃமினின் சோதனைகளுக்கு மரணமே முற்றுப்புள்ளி என்ற இந்த விடயத்தை உண்மைப்படுத்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வார்த்தையும் நாம் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தலாம். அதே போன்று அல்லாஹு தஆலாவும் அல் குர்ஆனிலே இவற்றை குறிப்பிடுகிறான். எப்படி லம்மா சக்குல நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஅல யதவஷ்ஷாஹுல் கல், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரண வேளையிலே இருந்த பொழுது அவர்கள் பல முறை மயக்கமூற்று விழுந்தார்கள். இந்த கஷ்டம் அவர்களை சூழ்ந்து கொண்டது, அதிகமாக பல மடங்கு அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். இதனை வேறு பல ஹதீஸுகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கப்படுத்துகிற பொழுது என்ன சொன்னார்கள், ஒவ்வொரு மரணத்திற்கும் மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று பொதுவாக ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சோதனை கஷ்டத்தை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு மடங்கு வேதனைகளை கஷ்டத்தை அனுபவிப்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது பற்றி சஹாபாக்கள் வினவுகிற பொழுது சொன்னார்கள், எனக்கு மற்ற மனிதர்களை விட இரண்டு மடங்குகள் கஷ்டங்கள் ஏற்படுகிறது, அதே போன்று எனக்குரிய கூலிகளும் இரண்டு மடங்குகள் கிடைக்கிறது என்று கூறினார். இப்படியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரண படுக்கையில இருந்த பொழுது மிகவும் ஒரு சிரமத்திற்குள் கஷ்டத்திற்குள் சிக்கினார்கள். அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், வா கர்பாபதா, எனது தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே, இவ்வளவு பாடுபடுகிறாரே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஃபகால் லைஸ அலா அபிக கர்புன் பஅதல் யௌம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய கடைசி நாளா. அப்பொழுது சொன்னார்கள், உனது தந்தைக்கு இன்றைய நாளுக்கு பிறகு எந்த கஷ்டங்களும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி 4462வது ஹதீஸ் இலக்கத்திலே ஸஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. எனவே பாருங்கள், ஒரு மனிதனின் ஒரு முஃமினின் சோதனைகளுக்கு மரணமே முற்றுப்புள்ளி என்ற இந்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தை நேரடியாக எடுத்து எம்புகிறது. எப்படி? மிக தெளிவாக சொல்கிறார்கள், இன்றைய நாளுக்கு பிறகு, இதற்கு பிறகு உனது தந்தைக்கு கஷ்டமே கிடையாது. அப்படி என்றால் நாம் முஃமின்களாக இருப்போம் என்று சொன்னால் அந்த மரணம் வரும் வரைக்கும், அந்த மரண நேரத்திலும் வரக்கூடிய அந்த சக்கராத்துடைய அந்த நோவினை, அந்த வேதனை மிகவும் கடுமையானது. அதுவரைக்கும் எமக்குரிய இந்த சோதனைகளின் வாசல் திறந்தே இருக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சூரத் ஆலே இம்ரான் என்ற அத்தியாயத்தின் 185வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், எப்படி? குல்லு நஃபின் ஜாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். இது சில வேளை எம்மை பொறுத்த மட்டில் எம்மை பயம் காட்டுவதற்குரிய ஒரு வசனம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த வசன நடை இருக்கிறது. அரபியிலே இந்த வசன நடை நேரடியான பொசிட்டிவ் என்று அரபி ஆங்கிலத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு வசன நடையாகும். எப்படி? குல்லு நஃபின் தாயிகத்துல் மௌத், பல பிரச்சனைகள் முஸ்லிம்களாக இருந்தால் வந்து கொண்டே இருக்கும், ஒரு முஃமினாக இருந்தால் தொடர் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த சோதனைகளுக்கு முடிவே கிடையாது என்று கிடையாது, ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும், அது வரைக்கும் தான் அந்த கஷ்டங்கள். தொடர்ந்து அந்த வசனத்திலே குறிப்பிடப்படுகிறது, அதே போன்று நீங்கள் பட்ட பாடுகளுக்கெல்லாம், நீங்கள் செய்த அமல்களுக்கெல்லாம் பூரணமாக கூலிகள் வழங்கப்படுவது மறுமை நாளில் தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான், இந்த அற்ப உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய சோதனையான இந்த சோதனையிலே யார் வெற்றி பெறுகிறாரோ, அது என்ன சோதனை? யார் அந்த நரகில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் இந்த உலகத்தின் சோதனையிலிருந்து வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்ற வசனம் சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தின் 185வது வசனமாக பதிவு செய்யப்படுகிறது. எனவே இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் இருக்கிறது என்ற அந்த வார்த்தையின் மூலம் அல்லாஹு தஆலா ஒரு முஃமினுக்குரிய ஆறுதலை அந்த இடத்திலே சொல்கிறான் என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி 6512 ஹதீஸாக ஸஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. எப்படி அவர்கள் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களை கடந்து ஒரு ஜனாசா எடுத்து செல்லப்படுகிறது. சொன்னார்கள், இந்த மரணம் இருக்கிறது, ஒன்று ஓய்வு கொடுக்கப்பட்டதாகும் அல்லது ஓய்வு கொடுத்ததாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மல் முஸ்தரீஹு வல் முஸ்தராஹுமீன், அது என்ன கூறினீர்கள், இந்த மரணம் ஒன்று ஓய்வு கொடுத்தவராவார் அல்லது ஓய்வு கொடுக்கப்பட்டவராவார் என்று சொன்னீர்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், அல் அபது முஃமின் யஸ்தரீஹு மின் நஸபி அத்-துன்யா வ அதாஹா இலா ரஹ்மத்தில்லாஹ். ஒரு மனிதன், ஒரு அடியான் அவன் விசுவாசியாக இருந்தான் என்று சொன்னால், அவன் இந்த மரணத்தோடு உலகத்தின் கஷ்டங்களை விட்டும், இந்த உலகத்தில் அவனுக்குள்ள நோயினைகளை விட்டும் ஓய்வு பெற்று அல்லாஹ்வினுடைய அருளை நோக்கி செல்கிறான். ஒரு முஃமினை பொறுத்த மட்டில் அவனுக்கு ஓய்வு அளிக்கப்படுகிறது. இப்போது அவனுடைய சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து விட்டது. அவனுக்கு உலகத்தில் இருந்த கஷ்டங்கள் நோவினைகள் அனைத்திலிருந்தும் ஓய்வு கொடுக்கப்பட்டு அவன் அல்லாஹ்வினுடைய அருளை நோக்கி செல்கிறான். தொடர்ந்து சொன்னார்கள், வல் அபுதுல் ஃபாஜிர் அதே போன்று ஒரு மனிதன், அவன் மோசமானவனாக இருந்தால், சர்வசாதாரணமாக தவறுகளை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால், இவனுடைய மரணத்தின் மூலம் அவனோடு வாழ்ந்த சக அல்லாஹ்வினது அடியார்கள், அதே போன்று ஒவ்வொரு ஊர்கள், மரங்கள், மிருகங்கள் ஆகிய அனைத்தும் இவனுடைய மரணத்தோடு ஓய்வு கொடுக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த வார்த்தையிலே ஓய்வு கொடுத்தவர் என்ற அந்த வார்த்தைக்குரிய விளக்கம், ஒரு மனிதர் மோசமானவராக இருந்தால் அவருடைய மரணத்தோடு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள், கால்நடைகள், மரங்கள், அதே போன்று ஊர்கள் அனைத்துமே நிம்மதி அடைந்து விடுகிறது, அவருடைய தொல்லைகளில் இருந்து தப்பி விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி ஸஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. எனவே இந்த ஒரு விடயங்களின் மூலம், மேலே நாம் பார்த்த இந்த அத்துணை அம்சங்களின் மூலம், மிகவும் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக, ஒரு முஃமினின் சோதனைகளுக்கு மரணமே முற்றுப்புள்ளி என்ற விடயத்தை மிக தெளிவாக நாம் விளங்கியிருப்போம். எனவே இதற்கு மாற்றமாக எமது சிந்தனைகள் இருக்கும் என்று சொன்னால், இந்த பிரச்சனையோடு என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் முடிந்து விடுகிறது, இதை முடித்து விட்டால் நான் சரியாக இருந்து கொள்வேன், என்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவே கிடையாதா, ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருகிறது என்ற சிந்தனைகளில் நாம் இருந்தோம் என்று சொன்னால், நாம் முஃமின்கள் என்ற காரணத்தினால் மேலே சொல்லப்பட்ட அல்குர்ஆனிய வசனங்கள் மற்றும் ஹதீஸுகளின் மூலம் நாம் முஃமின் என்ற காரணத்தினால்தான் இந்த சோதனை வருகிறது. அதற்குரிய காரணங்கள் எதுவாகவும் இருக்கலாம், எனது மரணமே எனது சோதனைகளுக்குரிய முற்றுப்புள்ளி என்பதனை மிக தெளிவாக புரிந்து இந்த இஸ்லாத்தை நாம் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த ஒரு விடயத்தை மிகச் தெளிவாக நாம் புரிந்திருப்போம் என்று நினைக்கிறேன். அதை தொடர்ந்து ஒரு விடயத்தை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது இப்படியான விடயங்கள் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இதனை செயல்படுத்த சகோதரர்கள் மத்தியிலே நான் மேலே கூறப்பட்ட பிரகாரம், மேலே கூறிய பிரகாரம் உண்மை விசுவாசிகளுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். அதே நேரம் இதனை புரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு ஞாபகமூட்டலாக இருந்திருக்கும். அதே போன்று இதனை புரியாமல் தனது வாழ்க்கையில் தடுமாறுபவர்களுக்கு ஒருவேளை அல்லாஹ் நாடி இருந்தால், சரியான கவனத்தை அவர்கள் செலுத்தி இருந்தால் ஒருவேளை இன்றாவது புரிந்திருக்கலாம். இதை தொடர்ந்து நான் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது சில உள்ளங்களிலே இப்படி ஒரு சிந்தனை ஏற்பட்டிருக்கலாம். இப்படி மிக அழகாக அல்குர்ஆனிய வசனங்கள் காணப்படுகின்றன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் காணப்படுகின்றன, ஆனால் எனது வாழ்க்கையிலே அப்படி ஒன்றும் சோதனைகள் கிடையாது, அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு கிடையாது என்று ஒரு சில உள்ளங்களில் தோன்றியிருக்கலாம். எனவே இதற்குரிய காரணத்தை இந்த இடத்தில் சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது வார்த்தைகளின் மூலம், அதே போன்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனின் பல இடங்களிலே சில விடயங்களை குறிப்பிடுகிறான். இந்த இஸ்லாத்தை ஒரு மனிதன் சரியாக பின்பற்றினான் என்று சொன்னால், அவன் சரியாக இந்த உலகத்திலே ஒரு முஃமினாக வாழ்ந்தான் என்று சொன்னால், நிச்சயம் அவனுக்குள்ள சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். இதுதான் மேலே சொல்லப்பட்ட ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி அல் அன்பியா, அதாவது சஹாபாக்கள் நபியவர்களிடம் கேட்கிறார்கள், மனிதர்களிடம், மனிதர்கள் மத்தியில் இந்த சோதனைகளால் கடுமையானவர்கள் யார், யாருக்கு அதிகமான சோதனைகள் வரும் என்று கேட்கப்படுகிறது. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், அல் அன்பியா, முதலாவது உயர்தர சோதனைகளுக்குள் சிக்கியவர்கள் நபிமார்கள் ஆவார்கள். சும்மல் அம்சல் பல் அம்சல், அதற்கு பிறகு அவர்களை தொடர்ந்து ஈமானுடைய அளவிலே யார் இருக்கிறார்களோ அவர்கள் ஆவார்கள். அதை தொடர்ந்து அதை விட ஈமானிலே குறைந்தவர்கள் ஆவார்கள். தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அவன் அவனுடைய மார்க்கத்திலே எந்த அளவு சரியாக இருக்கிறானோ, எந்த அளவு சரியாக நடந்து கொள்கிறானோ, அந்த மார்க்கத்தை கவனித்து அவனுடைய சோதனைகள் இருந்து கொண்டிருக்கும். فَإِنْ كَانَ دِينُهُ سُوءًا اشْتَدَّ بَلَاؤُهُ, அது என்ன, எப்படி ஒரு மனிதனுடைய மார்க்கம், அவனுடைய இஸ்லாம் சரியாக மிகச் சரியாக இருக்கும் என்று சொன்னால் அவனுக்குரிய கஷ்டங்கள், அவனுக்குரிய சோதனைகள் மிகவும் கடுமையாக இருக்கும். அதே போன்று ஒரு மனிதனுடைய மார்க்கத்திலே அதாவது சில குறைபாடுகள் இருக்கும் என்றால், எந்த அளவுக்கு அவனுடைய மார்க்கத்திலே குறைபாடு இருக்கிறதோ அதற்கு ஏற்பதான் அவனுடைய சோதனைகளும் குறைவாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள், ஃபமா யுபிரஹில் பலாஉ பில் அபதி ஹத்தா யத்ருகுஹு யம்ஷி அலல் அர்தி மா அலைஹி ஹதீஆ, ஒரு சரியான விசுவாசிக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு என்றால், அவன் பூமியிலே நடப்பான், அவன் சார்பாக மறுமையிலே அல்லாஹ்வினது பதிவேட்டிலே எந்த ஒரு பாவங்களும் இருக்காது. அப்படியான ஒரு நிலைமையில் மறுமையில் அவனது பட்டோலையிலே எந்த ஒரு பாவங்களும் இல்லாத நிலையில் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஒரு சரியான விசுவாசி நடந்து திரிவான் பல வகையான சோதனைகளை தாண்டிய பிறகு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எமது கஷ்டங்கள் எமக்குரிய சோதனைகள் கடுமையாக இருக்கும் என்று சொன்னால் அது எமது ஈமானின் ஒரு பலமான நிலை, நாம் மார்க்கத்திலே சரியாக இருக்கிறோம் என்ற ஒரு காரணத்தினால் ஏற்படலாம். அதே நேரம் எமக்குரிய இந்த சோதனைகள் குறைவாக இருக்கிறது என்றால் நாம் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற விடயத்திலே, இஸ்லாத்தை பின்பற்றுகிற விடயத்திலே நாம் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறோம், எங்கேயோ குளறுபடிகள் இருக்கிறது என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இதே விடயத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிற பொழுது இந்த சோதனைகள் என்ற விடயத்தை அல்லது இந்த சோதனைகளுக்கு ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை என்ன, அவன் பொறுமையாக இருக்க வேண்டும், இதை தவிர வேறு வழி கிடையாது. இப்படி இந்த சோதனைகளை குறிப்பிடுகிற பொழுது அல்லது இந்த பொறுமையை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அல்லாஹு தஆலா இதை ஒரு விசுவாசியின் பண்பாகவே குறிப்பிடுகிறார். பாருங்கள், ஒரு சில அல் குர்ஆனிய வசனங்களின் மூலம் அல்லாஹு தஆலா இந்த சோதனையை எப்படி குறிப்பிடுகிறான் என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தின் 35வது வசனம், வபஷிரில் முஹ்ததீன் அல்லதீன இதா ஜிக்ரல்லாஹ் வஜிலத் குலுபுஹும், அதாவது நல்ல முறையிலே மிக அழகாக நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அல்லாஹ் நினைவு செய்யப்பட்டால் அவர்களது உள்ளங்கள் நடுநடுங்கும், அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டங்களை அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். பாருங்கள், இந்த நான்கு பண்புகளிலே சோதனைகள் வந்தால் பொறுமையாக இருப்பது ஒரு மனிதனிலே, ஒரு நல்ல மனிதனிலே பொதிந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று சூரத்துல் அஸ்ர் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார், அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் நஷ்டத்திலேயே இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸபர். யார் நஷ்டத்தை விட்டும் தாண்டியவர்கள் என்று சொன்னால், மனித சமூகமே நஷ்டத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட சிலரை தவிர. அவர்கள் யார்? அல்லாஹ்வை முழுமையாக நம்பி அதே போன்று நல்லவர்கள் செய்து உண்மையை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டு அதே போன்று பொறுமையை கொண்டு ஒருவர் மற்றொருவரை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார், இப்படியாக இருப்பவர்களை தவிர. இந்த வசனத்தின் மூலமும் பொறுமை என்பது ஒரு மனிதனிலே பொதிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று நாம் மேலே பார்த்த அந்த வசனம், பொதுவாக ஒரு மனிதன் அவனுக்கு அடைந்த ஒரு நலவோடு இதற்கு பிறகு கஷ்டம் இல்லை என்று நினைத்துக் கொள்கிறான். ஆனால் ஒரு சரியான விசுவாசியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இல்லல்லதீன சபரு அமிலு சாலிஹாத், அதாவது யார் பொறுமையை கடைபிடித்து அதே போன்று நல்லவர்கள் செய்து கொள்கிறார்களோ இவர்களை தவிர இவர்களுடைய இவர்களுக்கு பாவங்களுக்குரிய மன்னிப்புகள் இருக்கிறது, அதே போன்று மிகவும் பெரிய கூலிகள் இவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்து ஆல் இம்ரான் என்ற அத்தியாயத்தின் 142வது வசனத்திலே சொல்கிறான், நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம், أَمْ حَسِبْتُمْ أَن تَدْخُلُوا الْجَنَّةَ وَلَمَّا يَعْلَمِ اللَّهُ الَّذِينَ جَاهَدُوا مِنْكُمْ وَيَعْلَمَ الصَّابِرِينَ. நீங்கள் இலகுவாக சொர்க்கம் நுழையலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? எப்படி? அல்லாஹ் உங்களிலே அவனுக்காக பல முயற்சிகளை செய்தவர்கள் யார், அவன் தந்த கஷ்டங்களின் பொழுது பொறுமையாக இருந்தவர்கள் யார் என்பதனை அல்லாஹ் அறிவதற்கு முன்னே நீங்கள் இலகுவாக சொர்க்கம் நுழையலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்திலே பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதே போன்று சூரத்துல் அன்பால் சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயங்களிலே நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு தான் இருக்கிறான், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அதே போன்று பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக, அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான் என்று அல் குர்ஆனின் பல இடங்களில் குறிப்பிடுகிறார். நான் இந்த ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டதற்கான காரணம், இந்த இஸ்லாத்தை பின்பற்றுகிற பொழுது சோதனைகள் நிச்சயமாக வரும், அப்படி வந்தால்தானே பொறுமையாக இருக்க முடியும். எனவே இந்த ஒரு விடயத்தை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த சோதனைகளை அஞ்சிதான், அதே போன்று வரக்கூடிய கஷ்டங்களை அஞ்சிதான் எம்மிலே அதிகமானவர்கள் இந்த இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற விடயத்திலே குறைபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு சில உதாரணங்களை இந்த இடத்தில் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அவற்றை வைத்து நாம் எம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். எமக்கு சோதனைகள் குறைவாக இருக்கிறது என்றால் அது இரண்டிலே ஒன்று தான் காரணமாகும். ஒன்று எமது ஈமானிலே இருக்கக்கூடிய குறைபாடாகும், இல்லை என்றால் நாம் எமக்குரிய கடமைகளில் குறைபாடு செய்கிறோம். பாருங்கள், அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு சில கடமைகளை நாம் அதிகம் கேள்விப்பட்ட விடயங்கள். எப்படி? நல்லதை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அதிகம் நல்லதை கொண்டு ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் கட்டாய கடமையாகும். இதை நாம் சரியாக செய்வோம் என்றால் பல பிரச்சனைகளை முகம் கொடுக்க வேண்டி வரும். இதனை செய்கிற பொழுது பல பிரச்சனைகளை முகம் கொடுக்க வேண்டி வரும் என்ற காரணத்தினால் எம்மிலே அதிகமானவர்கள் இந்த கடமை விடயத்திலே தவறிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அன்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எம்மை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு, அதே போன்று எமது குடும்பத்தை நரகிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அதற்காக பல முயற்சிகளை செய்ய வேண்டும். அப்படி முயற்சிகளை செய்கிற பொழுது பல பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகளை முகம் கொடுக்க முடியாமல் இந்த கடமை விடயத்திலே பலர் தவறு செய்கிறார்கள். அதே போன்று ஹலாலான வழியிலே சம்பாதிக்க வேண்டும், ஹராமான வழிகளிலே சம்பாதிக்க கூடாது. இப்படியான இந்த கடமை இருக்கிற காரணத்தினால் ஹலாலான வழிகளிலே சம்பாதிக்க நினைக்கிற பொழுது பல ஹராம்களை தவிர்த்து கொள்ள வேண்டி வரும். எம்மால் நினைத்தபடி இந்த உலகத்திலே லாபங்களை பெற முடியாது என்ற காரணத்தினால் பலர் ஹராமான வழிகளிலே சம்பாதிக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், லா தும்சிக்கு பிஸ்மில் கவாஃபிர், காஃபிரான மனைவிமார்கள் காஃபிரான பந்தங்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்காதீர்கள். இந்த அல் குர்ஆனிய வசனம் அதை நடைமுறைப்படுத்த செல்கிற பொழுது பல பிரச்சனைகள் ஏற்படும், பல சிக்கல்கள் ஏற்படும் என்று, சிக்கல்கள் ஏற்படுமா ஏற்படவில்லையா என்பதை பார்ப்பதற்கு முன் கற்பனையின் மூலம் நினைத்துக் கொண்டு அந்த கடமை விடயத்திலே தவறு செய்கிறார்கள், அதனால் சோதனைகள் குறைவாக இருக்கிறது. இப்படி அதே போன்று சகோதரத்துவ உறவுகள் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை, அதாவது ஒரு முஃமின் இன்னொரு முஃமினோட அன்பு பாராட்டாதவரை, நேசம் பாராட்டாதவரை அதன் ஈமான் கொள்ள முடியாது. அதே போன்று அந்த ஈமான் இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு அதற்குரிய வழிகளை சொல்லி காட்டுகிறார்கள். இந்த சகோதரத்துவ விடயத்தை சரியாக நாம் கடைபிடிக்க செல்கிற பொழுது அதிலே பல பிரச்சனைகள் ஏற்படும், பல மனஸ்தாபங்களை சந்திக்க வேண்டி ஏற்படும். அனைத்துக்கும் உள்ள ஒரே வழி பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், எமக்குரிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது, இதனை செய்கிற பொழுது பல பிரச்சனைகள் வரும் என்று பிரச்சனைகள் வருவதற்கு முன் நாமே கற்பனை பண்ணிக்கொண்டு அந்த கடமைகளை தவறு செய்கிறோம். அதனால் எமக்கு சோதனைகள் குறைவாக இருக்கிறது, அல்லாஹ்விடம் நாம் மாற்றிக்கொள்வோம். அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னும் பல கடமைகளை செல்கிறான். இப்படி ஒவ்வொரு கடமைகளும் நாம் சரியாக செய்ய செல்கிற பொழுது பல சோதனைகள் இருக்கும் என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு ஹதீஸை கூறி நான் நிறைவு செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தை பற்றி சொன்னார்கள். எப்படி, இப்பொழுது நானும் எனது சஹாபாக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் இருக்கிறது, இது காலங்களில் மிகச்சிறந்த காலமாகும். இதனை விட சிறந்த காலம் ஒன்று வரப்போவது கிடையாது. இதனுக்கு அடுத்த காலம் இதை விட சற்று குறைவானது, ஆனால் சிறந்த காலம். அதற்கு அடுத்த காலம் அதை விட சற்று குறைவானது, ஆனால் அதுவும் சிறந்த காலம். அதற்கு பிறகு காலங்கள் உருண்டோடும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். பல வகையான சோதனைகளும் சிக்கல்களும் ஏற்படும். எந்த அளவுக்கு என்றால், காலையில் முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மாலையிலே காபிராகி விடுவார். மாலையிலே முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் காலையிலே காபிராகி விடுவான். தனது மார்க்கத்தை உலகத்தின் அற்ப இலாபங்களுக்காக அவன் விற்று விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், மனிதனுக்கு ஒரு காலம் வரும், மனிதர்கள் ஒரு காலத்தை சந்திப்பார்கள். அந்த நேரத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக பேணக்கூடிய ஒரு மனிதர், அதிலே பல இன்னல்கள் வரும், அனைத்தையும் தாங்கிக் கொண்டு ஆனால் இஸ்லாத்தை சரியான முறையிலே பேணிக் கொண்டிருப்பவர் எப்படி இருப்பார் தெரியுமா? கல் காபிலு அலல் ஜுமர், தனல் கட்டியை கையில் வைத்துக் கொண்டிருப்பவரை போன்றவராவார். கையில் இருப்பது தனல் கட்டி, இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு தேவை, ஆனால் அது கையை சுற்றி பொசுக்கிவிடும், அதை கீழே விடவும் முடியாது, அதே நேரம் அதனை வைத்துக் கொண்டிருக்கவும் முடியாது. இப்படியான ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த அத்தனை விடயங்களின் மூலம் ஒவ்வொரு நாளும், மற்றொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்றைய நாளை விட நாளைய நாள் மோசமானது, நேற்றைய நாளை விட இன்றைய நாள் மோசமானது என்றார்கள். இந்த அனைத்து விடயங்களையும் வைத்து பார்க்கிற பொழுது காலம் செல்ல செல்ல இந்த உலகத்திலே பிரச்சனைகளின் வடிவங்கள், ஒவ்வொரு வாசல்களின் வழியாக சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். சரியான விசுவாசியாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் அந்த அனைத்து கஷ்டங்களுக்கும் மத்தியிலே எமது ஈமானை சரியாக வைத்துக் கொண்டு எமது கடமைகளை சரியாக செய்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் முஃமின்களாக வாழலாம். மரணம் வரை எமது சோதனைக்கு முடிவு கிடையாது, மரணமே எமது சோதனைக்கான முடிவாகும். அதே நேரம் இந்த அற்ப உலகத்திலே நாம் சிக்கிக் கொண்டோம் என்று சொன்னால், எமது ஈமானிலே குறைபாடு, கடமைகளிலே குறைபாடு என்று சொன்னால், இந்த அற்ப உலகத்திலே சில இலாபங்களை நாம் பெற்றுக்கொண்டாலும் மறுமையிலே வசமாக மாட்டிக்கொள்வோம் என்பதனை மிக தெளிவாக ஒவ்வொரு சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சோதனைகளை பற்றி மிக அழகாக நாம் இந்த அனைத்து விடயங்களின் மூலம் விளங்கி இருப்போம் என்று நினைக்கிறேன். எனவே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈமானை சரியான முறையிலே, அந்த ஈமானிலே சிறப்பாக இருந்து இந்த இஸ்லாத்தை நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும். அந்த நேரத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளுக்கும் அழகாக நாம் முகம் கொடுக்க வேண்டும். எமது மரணம் வரும் வரை இந்த சோதனைகளுக்கு முடிவில்லை என்பதனை புரிந்து எமது வாழ்வின் ஒவ்வொரு கட்டங்களையும் நாம் நகர்த்த வேண்டும். அப்படி நகர்த்துகிற பொழுதுதான் ஒரு முஃமினாக சிறந்த முறையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து அந்த மறுமை வாழ்க்கையிலே நாம் ஈவேற்றத்தை அடைந்து கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் இந்த அற்ப உலகத்திலே நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை விட அந்த மறுமையிலே நாம் மாற்றிக்கொள்வோம் என்பதனை ஒவ்வொரு சகோதரர்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா எந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த கூட்டத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அதன்படி சரியான முறையிலே வாழ்ந்து மரணிப்பதற்கு உதவி செய்வானாக என வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.